ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களை நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு காஞ்சி புராணம். வழங்குபவர் திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
விஸ்வநாதனுடைய செந்தாமரை வீற்றிருக்கக்கூடிய திருமகளின் துணனாகிய திருமாலின் வெண்மையாகிய திருமேனியை நீல நிறமாக்கி பார்க்கடலில் எழுந்து வந்த அந்த கொடிய விடத்தை கவலமாக்கி கண்டத்தில் தங்க வைத்த பெருமானே, தன்னுடைய பெருமையை யார் கணித்திட முடியும்? அமிர்தத்துக்காக வேண்டிய ஆலகால விஷத்தை கடந்தபோது அதிலிருந்த எழுந்த நஞ்சினுடைய வெப்பம் தாங்க முடியாமல் வெண்மை நிறமாக இருந்த திருமால் கருநிறமை அடைந்தான். பொன்னிறமாக இருந்த பிரம்மா புகை நிறம் அடைந்தான் என்றெல்லாம் நமக்கு வேதமும் சொல்லுகிறது, புராணங்களும் சொல்லுகின்றன. அப்போது அந்த கொடிய விஷத்தை நீ கண்டத்தில் அதை ஒரு கவலம் போல தங்க வைத்தாய், உன்னுடைய பெருமை யாருனாலும் கணித்து அறிய முடியும். திரிபுரங்களை சிரித்தெரித்தாய், யமனுடைய வாழ்க்கையை மார்க்கண்டனுக்காக அவனுடைய வாழ்நாளை உதைத்து அழித்தாய். இலங்கை வேந்தர் ராவணனை உன்னுடைய கார் பெருவிரல் நுனியினால ஊன்றி அழித்தாய். காமனை நெற்றிக்கண்ணால் திறந்து அது நெருப்பினால் நீ அழைத்தாய். கர்வத்தில் செருக்கிய பிரம்மனுடைய ஐந்து தலைகளில் ஒரு சிரத்தை நகத்தால் கொய்து எடுத்தாய். நாராயணன் எடுத்த பத்து அவதாரங்களில் நரசிம்மம், மச்சம், வாமனம், கூர்மம், வராகம் ஆகிய அவதாரங்களில் அந்த அவதார நோக்கம் முடிந்த பின்னால் அந்த நரசிம்மன் எல்லாம் தங்களுடைய சின்னங்கள்லாம் அடங்காமல் செய்த அட்டுழியத்தை நீ அழித்தாய், அதுக்குரிய மாற்று கொண்டு அழித்தாய். அந்தகாசுரனை சூலத்தில் குத்தி நீ மேல் தலைக்கு மேல் தூக்கினாய். இப்படி உன்னுடைய பேராற்றலை எவ்வாறு இசைந்து அறிந்து இசைப்பேன் என்று விஸ்வநாதரை புகழ்ந்து சொன்னான். சொல்லிட்டு இப்போ தன்னுடைய வேண்டுகோளை சொல்கிறான். அறிவு மயக்கத்தில் கீழானவனாகிய நான் செய்த பிழையை மன்னித்து நான் உய்யும்படியாக அருள வேண்டும் என்று கண்களில் நீர் ததும்ப நான் தழுதழுக்க பரமேஸ்வரனை வழிபட்டான். அந்த சமயத்தில் கொன்றவார் சடை குழகனும் கருணை கூர்ந்தார். கருணை கூர்ந்து வெள்ளிமலை போல் உயர்ந்த, கைலாயத்தை போல் உயர்ந்த ரிஷபத்தின் மீது உமையம்மையுடன் கூட இரண்டு பேர்களும் இந்த இரண்டு பேருக்கும் இருமருங்களில் வீட்டிருக்க தேவர்கள் சூழ தேவ வாத்தியங்கள் முழங்க வந்தார். வியாசமண்டால் வந்தார். அப்போ அவ்வாறு அம்மார் புடைசூழ வரும்போது திருமால் பரமேஸ்வரன் ரிஷபத்தின் மேல் வீட்டிற்குடைய பரமேஸ்வரனுடைய இரண்டு பாதங்களையும் தன்னுடைய கையால் தாங்கி கொண்டு இருந்தான். இப்போ வியாசரை பார்த்து சிவபெருமான் திருவாய் மலர் தள்ளினார். என்ன சொல்கிறார் வியாசனே? நீ எவனை மதித்து வேத முதல் என்று நீ சூளுரைத்தாய். இப்போ பாரு, அந்த நீ சொன்ன அந்த வேத முதல் என்னுடைய பாதங்களை தாங்கி நிற்பதை பா. நீ பலகற்றும் அறிவு முதிராத சவலையைப் போல நீ பிதற்றினாய். இதுந்து என்ன தெரிகிறது? பொய்யான மதத்தில் பட்டோர் இடும்பை நோய் உழப்பர். நீ அந்த மாதிரி பொய்யான மதத்தில் கொள்கையில் நீ மாட்டிக்கொண்டாய், அதனால் இந்த துன்பத்தை நீ உற்றாய் என்று சொல்லிட்டு தனக்கும் திருமாலுக்கும் உள்ள உறவு பற்றி பரமேஸ்வரன் சொல்லுகிறார். நமக்கு வந்து எந்த குணங்குறி ஒன்றுமில்லாதவன் பரபிரம்மம் நான். ஆனால் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு நான் வடிவு கொள்கின்ற பொழுது, யாம் வடிவு கண்ட போது திருமால் என்னுடைய இடப்பாகத்தில் தோன்றினான், பிரமன் என்னுடைய வலப்பாகத்தில் பிறந்தான். இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய அடியார்கள் தான். ஆனால் அதற்கு மேல என்னிடத்தில் அன்பு பூண்டு கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுக்கு இந்த ரெண்டு பேரும் பிரம்மனும் திருமாலும் அடிமைத்தன்மை கொண்டு அடியார்களுக்கு பக்கத்தில் இருப்பாங்க. அது பரமேஸ்வரன் அதாவது திருவாசம் சொன்னா இல்லையா, தொடப்படும் தேவரை தொழுவிக்கும். அதுபோல என்னுடைய அடியார்களுக்கு இவங்க அடியாராக இருந்து அவங்களுக்கு தொண்டு செய்வார்கள் என்று இந்த தேவரெல்லாம் அனித்த வாழ்வு உடையவர்கள். நான் ஒருவனே, நான் சத்துப்பொருள். அதனால் நான் இவங்களெல்லாம் அசத்து என்று அறிந்து எம்முடைய நித்தத்தன்மையினி நான் காட்ட காண்பாய் காண்பாயாக என்று பரமேஸ்வரன் மற்ற தேவனுடைய அனித்தத்தையும் தன்னுடைய நித்தத்தையும் பரமேஸ்வரன் உணர்த்தினார். பன்முறை உலகலாம் படைத்தளிக்கும் எம்மை நன்மை ஒரு வழிபாடாற்றி முத்தியில் நண்ணுக என்று என்னை வழிபட்டு நீ முத்திக்கு செல்வாயாக என்று பரமேஸ்வரன் கூறினார். அப்போ பரமேஸ்வரன் கூறிய அத்தனை அறிவுரைகளையும் வியாசமுனிவன் கேட்டான். கேட்டபோது பரமேஸ்வருடைய பெருமையும் தன்னுடைய சிறுமையும் நினைத்து அவன் உள்ளம் நடுங்கினான், பயம் வந்துருச்சு, நடுங்கினான். என்ன பாவம் செய்து விட்டேன், கெட்டேன் அப்படின்னு வந்தான். இனி பரமேஸ்வரன் சொன்னது போல சிவனை வழிபட்டு உய்வேன் என தெளிவு கொண்டான். இப்போ எங்கே தவம் செய்வது? அதாவது சைவ சித்தாந்தத்தில் தவம் என்பது சரியை கிரியை யோகம் என்ற வழிபாடு தான் சைவ சித்தாந்தத்தில் தவம் என்பது. காட்டில் மலையில் போய் இருந்து கொண்டு உடம்பெல்லாம் வற்றி உண்ணாமல் உறங்காமல் இப்படியெல்லாம் செய்கின்ற உடலை வறுத்து என்று தவம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுவதில்லை. சரியை கிரியை யோகம்தான் சைவ நெறியில் தவம். அந்த காசியில் தவம் பண்ணுனா இந்த இங்கே காசிக்கு வந்து வழிபட வருகின்ற தேவர்கள் எல்லாம் அவர்களால் இடையூறு விளையும். அப்போ யாராலும் இடையூறு படாமல் இருக்கக்கூடிய புனிதத்தலம் காஞ்சிபுரம். அது காசியில் இறக்க முத்தி, காஞ்சி நினைக்க முத்தி. அதில் இத்தகைய சிறப்புடைய காஞ்சிக்கு வந்து சிவகங்கையில் மூழ்கி ஏகாம்பரரை தரிசித்து வழிபட்டான். அந்த அங்கே ஒரு சிவலிங்கம் ஸ்தாபித்தான். ஸ்தாபித்து விதிமுறைப்படி அங்கே பூசனை வழிபாடு ஆற்றினான். பரமேஸ்வரனும் அந்த லிங்கத்தில் எழுந்தருளினான். எழுந்தருளி வியாச தன்னை வழிபட்ட வியாசமுனிவருக்கு அருள் செய்தான். வியாசமுனிவர் ஸ்தாபித்து வழிபட்ட அந்த லிங்கத்துக்கு லிங்கமும் அந்த லிங்கம் இருக்கக்கூடிய இடமும் சாந்தாசயம் என்ற பெயர் பெற்றன. லிங்கமும் சாந்தாசயம், அது இருக்கின்ற திருக்கோயிலும் சாந்தாசயம். இது இரண்டு சொற்கள் கூடிய தொகைச்சல், சார்ந்தார் கூட்டல் ஆசயம் என்பது. இந்த ரெண்டு சொல் கூடிய சார்ந்தார். சார்ந்தார் என்பது தமிழ் சொல், ஆசிரயம் என்பது வட சொல். சிவஞான முனிவருக்கு வடமொழி தென்மொழி என்ற ஒன்று உயர்ந்தது ஒன்று தாண்டது என்ற எண்ணமே கிடையாது. ரெண்டும் அவருக்கு சமம். இரண்டும் பரமேஸ்வரனால் உரைக்கப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட மொழிகள் என்பது. பாணினிக்கு வடமொழியும் அகத்திய முனிவுக்கு தென் தமிழியும் பரமேஸ்வரனே உரைத்தான். ஆனால் சைவர்கள் இந்த இரண்டு மொழிகளையும் இரு கண்களைப் போல போற்ற வேண்டும் என்பது சிவஞான முனிவனுடைய கருத்து. அதனால் இந்த ரெண்டு சொற்களை சேர்த்து ஒரு சொல்ல ஒரு கூட்டு சொல் தொகை சொல்லாக சொன்னார். ஆசிரயம் என்றால் புகலிடம், காப்பகம். ஆங்கிலத்தில் அசைலம்னு சொல்கிறோம் இல்லையா, அசைலம் என்று பொருள். யார் வந்து தன்னை சார்ந்தார்களோ அவர்களுக்கு புகலிடமாக இருப்பது. தன்னை சார்ந்தார்க்கு சிவருமானே காப்பு, அவனே அடைக்கலம் என்பது அந்த சார்ந்தாசயம் என்ற சொல்லினுடைய பொருள். சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன் என்று சிவஞான போதமும் சிவஞான போத வெண்பாவும் பேசுகிறது. இப்படி இந்த சாந்தாசய படலத்தில் இறுதியில் சிவஞான சுவாமிகள் முடிவான்னு ஒன்று சொல்கிறாரு. வேதவியாசனுக்கே இப்படி அறியாமை வந்து சேர்ந்து ஆணவத்தினால் இப்படி அறிமையாக வந்ததுன்னா என்னும் படிக்காத பாமர மக்கள் அவங்க என்ன கஷ்டப்படுவான்னு. முழுதுணர் கேள்வி சான்ற வியாதனே முறைமை மாறி பழுது பூண்டு இவ்வாறு எண்ணப்பட்டனன் எண்ணில் வந்தோ வழுவது நூல் ஒன்றானும் உள்ளவார் உணரமாட்டா இடுதையோர். இடுதையோர் அறியாமையுடையவர்கள், கீழ்மக்கள். நூலை ஒன்று அறியமாட்டாத எழுதியோர். தெளிவர்களோ இருவருக்கறியான் உன்னை. பாமர மக்கள் எப்படி சிவபுரம் பொருளை அறிந்து உய்வார்கள்? அவன் எல்லாம் படித்தவனே இப்படி அறியாமல் மூழ்கினான்னு சொன்னான். அப்போ நூல் உணரமாட்டா எழுதியோர் எப்படி அந்த திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் அறியானாகிய பரமேஸ்வரனை அறிவார்கள் என்று இறுதியில் சொல்லுகிறார். எனவே பரமேஸ்வரனை அறிந்து வழிபடுதல் வேண்டும். அப்படி அழிந்து வருகின்ற போது தாழ்வெனும் தன்மையோடும் வாழ்வெனும் மையல் விட்டு தாழ்வெனும் தையல் தாழ்வெனும் தன்மையோடும் வழிபடுதல் வேண்டும் என்று கருத்து. அதாவது பிரம்மன் கல்வி கருவி, கல்வியினுடைய குறியோடு பிரம்மன். திருமால் செல்வத்துக்கும் அதிகாரத்துக்கும் உரியவன். இந்த கல்வி, செல்வம், அதிகாரம் இந்த மூன்றும் வாழ்வெனும் மையலை கொடுப்பன. இந்த மூன்று நாளும் வரக்கூடிய புகழ் இருக்க அது அறிவு மயக்கத்தை செய்யும், அறிவு மயக்கத்தில் திளைக்க செய்யும். அதனால் கர்வம் தோன்றும். கர்வம் தோணுச்சுன்னா அப்போ பல தவறுகள் செய்வதற்கு அது ஏதுவாக ஆகும். அது அந்த மயக்கம் ஒருவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக ஆகும். வியாச முனிவன் முதலில் வாழ்வெனும் மையலில் மயங்கி வீழ்ந்தான். அப்புறம் அதனால் கர்வபங்கப்பட்டான். விஸ்வநாதர் முன்னால் கல்தூணை போல நின்னான். அப்புறம் திருமால் அறிவுறுக்க பரமேஸ்வரனுடைய கருணையினால் அவன் தாழ்வெனும் தன்மை பெற்றான். உண்மை சார்பான சிவம்பொருளை சார்ந்தான், காக்க பெற்றான். வாழ்வெனும் மையல் நீங்கி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாதல் இந்த ஊழ் பெறுதல் அரிது. இது இந்த சைவ ஒழுக்கத்துக்கு, சைவ சீலத்துக்கு விளக்கமாக, சிறந்த விளக்கமாக அமைந்தது சாந்தாசய படலம் என்பது. இப்படி இதோடு மட்டுமே இல்லாமல் ஜாதி வர்ணத்தாலையும் இந்த அறிவு மயக்கம் விளங்கும் வரும். வாழ்வெனும் மையலை அளிப்பன கல்வி, செல்வம், அதிகாரம் என்ற இந்த மூன்று மட்டுமல்ல, பிறப்பால் உயிர் உடையன் என்ற கருதப்படக்கூடிய சாதி வர்ணங்களும் அந்த அறியாமையை ஊட்டுவன. சாதி பெருமையும் வேற்றுமையும் சைவருக்கு இருக்கக்கூடாது, சைவருக்கில்லை என்று சித்தாந்த பகருடை என்ற சாத்திர நூல் சுவரும். சாதி வருண அகங்காரம் ஒருவருக்கு வந்தால் அந்த அகங்காரத்தை சிவமே அழிக்கும். சிவனுடைய வழிபட்டு சிவன் அடியாராக இருப்பவனுக்கு அந்த ஜாதி பெருமை வந்ததுன்னு சொன்னால் அந்த அடியான் மேலே வைத்திருக்கக்கூடிய கருணையினால் சிவமே எப்படியாவது வந்து அந்த அகங்காரத்தை அழிக்கும். மாணிக்க வாசகரும் சாதி குலம் பிற பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறி ஆதமிலினாகேனை அல்லதறுத்தாட்கொண்டு வேதை குணம் பிறர் உருவம் யான் எனதென்றுரைமாய்த்து கோயில் அமுதானான குலாவுதில்லை கண்டேனே என்றார். பிறப்பினால் வரும் வர்ணங்கள் என்ற வெள்ளச்சொல்லில் அகப்பட்டு யான் எனது என்ற அகங்காரம் மாங்கானங்களை கொண்ட என்னுடைய அறியாமையை கடைந்து என்னை ஆட்கொண்ட பெருமானை தில்லையிலே கண்டேன் என்று மணிவாசக பெருமான் சொல்றார். இப்போ இதே போன்ற ஒரு நிலை பரசுராமனுக்கு இழந்தத காஞ்சி புராணம் பரசுராம படலம் என்ற படலத்தில் சொல்லுகின்றது. காசியில் சேருவான் பிள்ளையனாக வந்து ஆதிசங்கருக்கு இருந்த மையலை தீர்த்தான். அதே போல் பரசுராமனுக்கு வந்த கர்வத்தை பரமேஸ்வரன் புலையனாக வந்து தீண்டினான். இந்த படலத்தில் ரொம்ப சுவையான படலம். நமக்கு இப்போ சாந்தாசய படைகள் படிக்கும்போது இதையும் ஊன்றி படிக்க வேண்டிய படலம். நேரம் ஆகிட்டனால கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். அங்கே பரசுராமன் புலையனாக பரமேஸ்வரன் வந்தான். புலச்சியாக அம்பிகை வந்தா அவங்களுடைய சிறுவர்களாக ரெண்டு பேரும் வந்தாங்க. வந்து பரசுராமனை தீண்டினார்கள். பரசுராமன், நான் அந்தணன், அந்தன் ஆகிய என்னை நீ புலையனாகி நீ எப்படி நீ தீண்டலாம், முதல்ல வந்து போன்னு கை அசைத்து நீக்கிறான். போகாமல் அவங்க ரெண்டு பேரும் வந்து இவனை தொடுகிறார்கள். புலையனுடைய நாய் இவனுடைய என்ன காரம் நக்கியது. இப்போ இதை பார்த்த உடனே அவனுக்கு பரசுராமனுக்கு கோபம் வந்துச்சு, ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. அப்போ பேச சொல்கிற போது பரமேஸ்வரர் சொல்கிறாரு, நீ பார்ப்பன கடையன், நான் புலையருக்கு தலைவன், ஆனால் நீ எனக்கு அடிமை என்று பரமேஸ்வரன் சொல்கிறார். இதனால் ரெண்டு பேருக்கு சண்டை வருது. பரமேஸ்வரன் அந்த பரசுராமனை நல்லா கட்டி தூக்கி காலில் ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி ஒரு உதவ உதைக்கிறாரு. பரசுராமன் போய் ஒரு புதலில் விழுந்தான். அப்போ விழுந்தபோது அப்போ பரமேஸ்வரன் தோன்றி அவனுக்கு அருள் செய்கிறான் என்பது அந்த படத்துடைய ஒரு சுவையான வரலாறு. இனி இறுதியாக எனக்கு அகத்திய முனிவர் காஞ்சிப்பில் ஏகாம்பரநாதரை கண்டு தரிசித்து வழிபட்ட அந்த துதியை சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அகத்திய துதி மிகச்சிறப்பான துதி. நாம் நால்வரும் வழிபாட்டின் இறுதியில் ஆன்மார்த்தி நோக்கி சொல்லக்கூடிய துதி. இந்நாள் எனக்கு பயப்பட்டது இப்பிறவி, இந்நாள் எனக்கு பயப்பட்டது யான் செய்தவம், இந்நாள் எனக்கு பயப்பட்டது என்னறிவும், இந்நாள் உனக்கான பெற்றமையின் எங்கோவே. அது நாம் மனத்தாலும் காண முடியாத உன்னை நான் என்னுடைய புறக்கண்ணால நான் கண்டேன். அதனால் நான் கண்ட இந்த நாளே எனக்கு பயப்பட்டது, உன்னை காணக்கூடிய இந்த பிறவியே எனக்கு பயப்பட்டது என்று, இப்போ நீ கண்டு அறியக்கூடிய அறிவே எனக்கு இன்று பயப்பட்டது எங்கோவே என்றார். எண்ணமெல்லாம் எய்தினேன், எண்ணமெல்லாம் எய்தினேன், எண்ணமெல்லாம் எய்தினேன் எங்கள் பெருமானே. கண்ணொடு நான்முகனும் காணா துணையடிகள், கண்ணெதிரே இட்டேனால் யான் காண காட்டினையால். சங்கரா சம்புவே, சங்கரா சம்புவே, சங்கரா சம்புவே, சாம்ப சிவனே என் அங்கனா என்றென்றும் ஓலமிட்ட அழுது அறற்றும் இங்கனக்கு வாழ்நாய்கள் இவ்வாறு போகியவே. உன்னை இன்று கண்டு இப்படி சங்கரா போற்றி, சங்கரா போற்றி என்று உன்னை துய்த்த அந்ததுனால என்னுடைய வாழ்நாளெல்லாம் இப்படி உன்னை போற்றியே கழிந்தது. குன்றாத அன்புணக்கு, குன்றாத அன்புணக்கு, குன்றாத அன்புணக்கு மிக்கோங்கும் கொள்கை அது. என்றும் எனக்குண்டாக, என்றும் எனக்குண்டாக, என்றும் எனக்குண்டாக என்று ஓர் பெற்றியனே என்ன சொல்லி ரொம்ப சிறப்பான ஒருத்தர் சொல்கிறார். நான் வந்து எனக்கு பிறப்புன்னு ஒன்று வந்துன்னு சொன்னால் உன்னை தொடாத, அந்த உன்னை நம்பாத அந்த பிறப்பு எனக்கு வேண்டாம். சிறந்துன்னை தெய்வமெனக் கொள்ளாத சீத்தை பிறந்தவனம் பிறவாகலம் நின்றவனம் வீழின் உறந்தவரத்தும் உமையுர்வால் மேயாய் மறந்தும் பிறவாத வாழ்வனுக்கு வேண்டுமா என்று இப்படி துதிக்கின்றான். அந்த மாதிரி பரமேஸ்வரனை வழிபடாத, பரமேஸ்வரனை நம்பாத, பரமேஸ்வரனை அறியாத அந்த குலத்தில் நான் பிறவாத வாழ்வு எனக்கு தர வேண்டும் என்று நாமும் வேண்டிக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்வோம். திருச்சிட்டம்பலம், திருச்சிட்டம்பலம், திருச்சிட்டம்பலம்.